குடாநாட்டில் உள்ள அத்தனை இந்திய ராணுவங்களின் முன்னால் நமது தமிழீழ மக்கள் இதுபோன்ற மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பசியோடும் பட்டினியோடும் அவர்கள் போராடிய போராட்டம் உலகின் விடுதலை புலிகள் சார்பில் நான் சிறந்து தாழ்த்துகின்றேன். தமிழீழ விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரை நமது தோழர்கள் முழுமையான விஷயங்களை முழுமையான தெளிவுகளை ஒன்று உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார்கள். ஆனால் எதிர்கால திட்டங்கள் என்ன, இன்றைய போராட்டத்தை அடுத்து நமக்குள்ள எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியில் தெளிவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன். அனைவருக்கும் முன் நான் ஒரு உண்மையை கூறுகின்றேன், நான் ஒன்றை திட்டவட்டமாக கூறுகின்றேன். இன்றும் இந்த கோட்டை நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த கோட்டை ஒல்லாந்த காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோட்டையில் ஆரம்பத்தில் ஒல்லாந்த ராணுவம் பண இள ஒழிப்புகளை நடத்தியது. அங்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் சிறை வைக்கப்பட்டார்கள். இதனை அடுத்து ஆங்கிலேயர் இந்த கோட்டைக்குள் வந்து புகுந்தனர். ஒல்லாந்தரை விரட்டுவதற்காக நாம் ஆங்கிலேயருடன் கூட்டிச் சேர்ந்தோம். ஆங்கிலேயர் இந்த கோட்டைக்குள் வந்து புகுந்தனர். ஆனால் ஆங்கிலேயர் ஒல்லாந்தரை விட மிக மோசமாக அடக்கினார்கள். இந்த ஆங்கிலேயரை இங்கிருந்து விரட்டுவதற்காக நாம் சிங்களவர்களுடன் கூட்டிச் சேர்ந்தோம். இந்த சிங்களவர்களுடன் கூட்டிச் சேர்ந்தபடியால் 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக கூறப்பட்டது. ஆனால் நாம் கூட்டிச் சேர்ந்த சிங்கள மக்கள் சிங்களவர்கள் நம்மை மிக மிக மோசமாக அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள். எத்தனையோ உயிர்கள் இந்த கோட்டை ராணுவ மாவில் இருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ சொத்துக்கள், கோடிக்கணக்கான தமிழர்களின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஜால் நகரம் என்று இவ்வாறு சோகை இழந்திருப்பதற்குரிய அடிப்படை காரணமே இந்த கோட்டைதான். இந்த கோட்டை இன்று கூட நமது கையில் இல்லை. இங்கு புலிக்கொடி பறக்கவில்லை. இந்த கோட்டையில் என்று புலிக்கொடி பறக்கின்றதோ அல்லது இந்த கோட்டை என்று நமது கைக்குள் வருகின்றதோ அன்றுதான் நமக்கு ஒரு சுதந்திர விடிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கூட இந்த கோட்டையில் இந்திய ராணுவம், இலங்கை ராணுவங்கள் குடியேறியிருக்கின்றன. சிங்களவர்களுடன் நாம் கூட்டிச் சேர்ந்து ஏறக்குரிய 39 பின்புதான் அவர்களுடைய உண்மை சொரூபத்தை அறிய முடிந்தது. அவர்கள் அதன் பின்புதான் நம்மையெல்லாம் நமது எதிரிகளாக கருதியை கொண்டொழித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே எமது நாட்டில் எமது ராணுவம் நிலை பெறும் வரை, எமது நாட்டில் நாம் நிலை பெறும் வரை எமது சுதந்திரத்தை எவரும் உறுதிப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நாம் தமிழீழம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழீழம் என்பது சகல அடக்குமுறைகளையும் உடைத்தறிந்த ஒரு தமிழர்ம சூழலில் தமிழமாகத்தான் மலரும். அதுவரை நாம் ஒருபோதும் நமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. ஒன்றை மிக தெளிவாகவும் அறுதியாகவும் கூறுகின்றோம், நாம் மீண்டும் ஆயுதம் ஏந்துவோம். நமது மக்கள் அழிக்கப்படும் நிலை தோன்றுமானால் நாம் மீண்டும் ஆயுதம் ஏந்தி கூட போராடுவோம். நமது போராட்டம் தமிழீழத்தை நோக்கியதுதான். இது ஒரு இடைநிலையே தவிர இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. ஆனால் இந்த உண்மை பல மக்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. இன்று கூட யாழ் குடாநாட்டில் 900,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த மக்களில் பலர் தம்முடைய எளிய நிலையை இன்று தமிழ் மக்களுடைய ஒரு சோக நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பதை நாம் உணர முடிகின்றது. ஆனால் நிச்சயமாக அவர்களையும் தெளிவுபடுத்தி எமது போராட்டத்தினுள் அழைத்து செல்ல வேண்டும். ஒன்றை தெளிவாக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நமக்கு ஏற்பட்டுள்ள இழிநிலையை, அடக்குமுறை நிலையை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள தவறினால் நாளை நமது வரலாறு மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். நாம் இன்று அடக்கி ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நமது அடிப்படை உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் இன்று நாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். நமது அடிப்படை உரிமைகளை காலங்காலமாக ஏமாற்றி பறித்துள்ளார்கள். ஒரு உண்மையை உங்களுக்கு நான், ஒரு தெளிவான விடயத்தை நான் உங்களுக்கு வரையறுக்க வேண்டும். எந்தெந்த காலகட்டங்களில் தமிழ் மக்கள் ஒரு உணர்வோடு, கொந்தளிப்போடு அவர்கள் தமிழீழம் என்ற தங்களுடைய சுதந்திர உணர்வோடு போராட தலைப்படுகின்றார்களோ அந்தந்த காலகட்டங்களில் எல்லாம் சமாதான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன என்ற உண்மையை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 1957 ஏற்பட்ட பண்டா செல்வா ஒப்பந்தமாக இருந்தாலும் அல்லது அதற்கு அடுத்ததாக ஏற்பட்ட 1965 ஏற்பட்ட டட்லி செல்வா ஒப்பந்தமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அன்றைய காலகட்டங்களில் தமிழ் மக்கள் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்போர் இருந்தார்கள். மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. அதை சமாளிப்பதற்காக, அதை மழுங்கடிப்பதற்காகத்தான் அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்ட பின் ஏற்பட்ட மக்கள் மனதில் ஒரு அமைதி, ஒரு தற்காலிக அமைதி மக்கள் திருப்தி கொண்டார்கள். அதனால் ஒரு போராட்ட உணர்வு மழுங்கடிக்கப்பட்ட நிலை இருந்தது. அதைத் தொடர்ந்து ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது. இதுதான் தமிழ் மக்களுடைய உண்மை நிலை. இதே நிலைதான் இன்றும் தமிழ் மக்கள் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்போடு போராடி கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 4 வருடம் தான் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு உன்னதமான போராட்ட காலகட்டம். இந்த 4 வருட போராட்டத்திலும் ஓர் பல அரிய சாதனைகளை நாம் படைத்திருக்கின்றோம். அதே நேரம் 20,000 மக்களை இழந்திருக்கிறோம். இன்று உங்கள் முன் இருக்கும் டெலிகம்யூனிகேஷனை பார்த்தால் கூட உங்களுக்கு தெரியும், அதில் கூட கரும்புலிகள் ரீதியான தாக்குதலை தான் நாம் மேற்கொண்டோம். அந்த வகையில் தமிழீழ விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரை நாம் பல அரும்பெரும் சாதனைகளை படைத்திருக்கின்றோம், பல வரலாறுகளை நிலைநாட்டி இருக்கின்றோம். நாம் படிப்படியாக தமிழீழத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தவரை இறுதியாக தற்கொலைப்படை ரீதியாக கூட தமது தாக்குதலை ஆரம்பித்தார்கள். தற்கொலைப்படை ரீதியான தாக்குதல் உலகளாவிய ரீதியில் மிக அரிதாகவே இடம்பெறுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் ஜப்பான் அறிமுகப்படுத்திய இந்த தாக்குதல் அதைத் தொடர்ந்து லெபனானில் விடப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக தமிழீழ மண்ணில் தான் இடம்பெற்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் மிக அரிதாக கடைபிடிக்கப்படும் தற்கொலைப்படை ரீதியான தாக்குதல்களில் கூட நாம் இறங்கி நமது போராட்டத்தை படிப்படியாக வென்றெடுத்து வந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அந்த போராட்டத்தை மழுங்கடிப்பதற்காகவே இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதற்காகத்தான் நாம் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தோம். இந்த ஒப்பந்தத்தில் நமக்குரிய அடிப்படை உரிமைகள் எதுவுமே பேணப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு துரோகம் அளித்திருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய முதுகிலேயே குத்தப்பட்டு இருக்கின்றது. இதற்காகத்தான் நாம் இந்த ஒப்பந்தத்தை நிராகரிக்கின்றோம் என்று நாம் கூறியிருந்தோம். ஆனால் அவ்வாறு நாம் நிராகரித்த போதும் இந்திய அரசாங்கத்தின், இந்திய ராணுவத்தின் நம்பிக்கையின் பேரில் தான் நாம் நமது ஆயுதங்களை ஒப்படைத்தோம். இன்று நாம் ஆயுதங்களை ஒப்படைத்தபின் பல நமக்கு விரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் எல்லாம் படிப்படியாக பறிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன. நாம் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு முன் சிங்கள மக்கள் எவரும் இங்கு சுதந்திரமாக நடமாட முடியாது. தமிழீழ பிராந்தியங்களில் சிங்கள மக்கள் குடியேற முடியாது. ஆனால் இன்று சிங்கள குடியேற்றங்கள் ஆயிரக்கணக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் எழுச்சியடைந்து இந்த நாகவிகாரியை தகர்த்தார்கள், இந்த சிங்கள மகாவித்தியாலயத்தை உடைத்தார்கள். யாழ் குடாநாட்டில் ஒரு சிங்கள மகன் கூட இருக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்று இந்த ஒப்பந்தத்தால் இன்று கூட நாளை இந்த இடத்தில் கூட இந்த முத்தவெளியில் கூட ஒரு குடியேற்றம், சிங்கள குடியேற்றம் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகின்றன. மீண்டும் நாகவிகாரியை புனரமைப்பது பற்றி யோசிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலைமைதான் இந்த ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை தவிர நமக்கு சாதகமான எந்த நிலைமையும் ஏற்படுத்தப்படவில்லை. நாம் ஆயுதத்தை கொடுத்ததை, நாம் ஆயுதத்தை கையளித்ததை ஓர் நமது பலவீனமாக பயன்படுத்தி நம்மை முற்றாகவே அடக்கி ஒடுக்க, நம்மை நசுக்கத்தான் இன்று முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இதை நாம் விழிப்போடு இருந்து அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். தமிழ் மக்கள் இதை விழிப்போடு அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். தமிழ் மக்கள் அவ்வாறு விழிப்போடு அவதானிக்க தவறினால் அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். அவர்களுக்கு எதிர்காலமே இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாம் இன்று இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். இது ஒரு அகிம்சை தழுவிய போராட்டம். இந்த போராட்டம் நாம் நமது அடிப்படை நிலைமைகளை புரிய வைப்பதற்காகவே நடத்துகின்றோம். இந்த போராட்டத்தின் உண்மை வடிவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இது அகிம்சை தழுவியதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் நாளை எமது மக்கள் அழிக்கப்படும் நிலை தழுவினால், நாளை எமது மக்கள் அழிக்கப்படும் நிலை துவங்கினால் இது ஆயுத போராட்டமாக கூட பரிணமிக்கும். தலைவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், எமது இறுதி லட்சியம் தமிழீழம். போராட்ட வடிவங்கள் மாறலாமே தவிர எமது இறுதி லட்சியம், போராட்ட லட்சியம் மாற முடியாது. அதுக்காகத்தான் நாம் ஆயுதங்களை கையளித்தோம். அந்த ஆயுதத்தை கையளித்ததை சாட்டாக வைத்துக் கொண்டு இன்று பல சமூக விரோத கும்பல்கள் இந்த மண்ணில் ஆகின்றன. புலிகளின் நில நிர்வாகம் இருந்த காலகட்டத்தில் ஓர் சமூக விரோத கும்பலாவது இந்த மண்ணில் இல்லை, ஓர் கொள்ளை இடம்பெறவில்லை. ஆனால் இன்று தினசரியாக கொள்ளை கொலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதியாக நேற்றிரவு கூட உங்களுக்கு தெரியும், இந்த சாந்தி தியேட்டரில் அந்த மினி சினிமா, அது கருகில் உள்ள மினி சினிமாவில் கூட இன்றுதான் இப்போதுதான் கேள்விப்பட்டோம், மினி சினிமாவில் இருந்தவர் கூட கொல்லப்பட்டுள்ளார். கொள்ளை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு இன்று தினசரி கொள்ளை. அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த சமூக உங்களுக்கு முன்பும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். அதுக்காகத்தான் நாம் அவர்களை தடை செய்தோம். இவர்கள் நமக்கு எதிராகவே போராடி கொண்டிருந்தார்கள். நாம் நமக்கு முன்தோடு பேசிய தோழர்கள் எல்லாம் மிக தெளிவாக கூறியிருந்தார்கள், நாம் ரோ அமைப்பை, இந்தியாவில் உள்ள ரோ அமைப்பை நாம் பகிரங்கமாக சந்தேகிக்கின்றோம், பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். இந்த ரோ அமைப்பு எங்களுக்கு எதிராகவே செயற்படுகின்றது, எங்களுக்கு எதிராகவே செயற்பட்டு வேறு ஏனைய இயக்கங்களுக்கு ஆயுதம் அளிக்கின்றது, நம்மை கொள்வதற்கான திட்டங்களை தயாரித்து வருகின்றது. குறிப்பாக தலைவர் வேணா பிரபாகரனை அழிப்பதற்கான திட்டம் இந்த ரோ அமைப்பிடம் உள்ளது. எனவேதான் நாம் இந்த ரோ அமைப்பை பகிரங்கமாக சந்தேகிக்கின்றோம், பகிரங்கமாக குற்றம் கூறுகின்றோம். இன்று கூட இந்த ரோ அமைப்பு தான் இன்று இந்த இயக்கங்களை மீண்டும் ஆயுதங்களுடைய இந்த மண்ணில் இறக்கிவிட்டிருக்கின்றது. எமது ஆயுதங்களை பறித்தபின் இந்த ரோ அமைப்பு இவர்களிடம் ஆயுதங்களை கொடுத்து இந்த மண்ணில் சமூக விரோதிகள் தேர்தலை செய்வதற்கு தூண்டி இருக்கின்றது. நாம் மக்களை பாதுகாப்பதற்காக இந்த கொள்ளையர்களிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக கிராம ரீதியாக மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் ஏற்படுத்தி இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த பாதுகாப்பு குழுக்கள் கூட, அந்த கொள்ளையை தடுப்பதற்காக நிறுவப்பட்ட பாதுகாப்பு குழுக்கள் கூட இந்த சமூக விரோத கும்பல்களால் தாக்கப்படுகின்றன, கடத்தப்படுகின்றன. அந்த சந்தர்ப்பத்தில் குளப்பட்டியில் இடம்பெற்ற இந்த மக்கள் பாதுகாப்பு குழு தாக்கப்பட்டதற்கும் கடத்தப்பட்ட போதும் இந்திய ராணுவம் அருகிலேயே இருந்தது, இந்திய ராணுவம் அதை பார்த்துக் கொண்டிருந்தது. இவ்வாறாய் நாம் எவ்வாறு இந்திய ராணுவத்தின் நம்பிக்கையை, எவ்வாறு நாம் இந்திய ராணுவம் நம்பிக்கைக்குரியதாக நடக்கின்றது என்று நாம் முடிவு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. இந்த சமூக உறவு கும்பல்களுக்கு துணை போவதா இந்திய ராணுவத்தின் செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக உள்ளோம். நாம் தாக்கப்படும் போது, நாம் கடத்தப்படும் போது, அது இந்திய ராணுவத்தின் முன்பாகவே இடம்பெறும் போது நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஒன்றை மிக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன், இந்த விடுதலை புலிகளை பொறுத்தவரை அவர்கள் மரணத்திற்கோ, இன்று எம்மை சுற்றியெல்லாம் துப்பாக்கிகளும் இரும்பு கம்பிகளும் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடவில்லை. ஆனால் விடுதலை புலிகளை பொறுத்தவரை அவர்கள் மரணத்திற்கோ அல்லது அவர்கள் வாழ வேண்டும் என்றோ ஆள வேண்டும் என்றோ ஆசை வைத்து இருக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தமிழீழ லட்சியத்திற்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் மரணமடைய கூட தயாராக இருக்கின்றோம். நமது அடிப்படை வாசகமே அது, தமிழீழ விடுதலை புலிகளின் அடிப்படை வாசகமே அது. நாம் நமது இறுதி முடிவுகளை மக்களை பாதுகாப்போம் என்றுதான் நாம் அடிக்கடி குறிப்பிடுவோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நமது விடுதலை புலிகளை பொறுத்தவரை உணர்வுபூர்வமாகத்தான் நான் கூறுகின்றேன், நமது விடுதலை புலிகளை பொறுத்தவரை நாம் அனைவரும் மரணமடைய தயாராக இருக்கின்றோம். இங்கு மக்களுக்கு ஒரு சுதந்திர சுமிக்கம் சுதந்திரம் கிடைக்குமானால் இதற்காகத்தான் நாம் தற்கொலைப்படையை கூட உருவாக்கி இருக்கின்றோம். இதை இந்திய ஆட்சியாளர்களும் இந்திய ராணுவமும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மிக குறிப்பாக நாம் கூறுகின்றேன், ஏன் இங்குள்ள சமூக விரோத கும்பல்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக விரோத கும்பல்களுக்கு நான் கூறுகின்றேன், மிக பகிரங்கமாக கூறுகின்றேன், நாம் வாயால் எதையும் கூறுவதில்லை, அவர்களுக்கே தெரியும் நமது நிலைமையை பற்றி. நாம் குட்ட குட்ட குனிவர்களும் அல்ல, அதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்மிடம் ஆயுதங்கள் இல்லை என்றவுடன் மிக பயங்கரமான அடாவடித்தனங்களில் ஈடுபடுவதை நீங்கள் அறிவீர்கள், நமது தோழர்களை அநியாயமாக படுகொலை செய்து வருவதை அறிவீர்கள். நாம் தனித்தோர்வர்களாக நின்று இந்த சமூக விரோத கும்பல்களை ஒரே நாளில் தடை செய்தோம். அன்று நம்முடன் இருந்து நம்முடன் எதிர்நிற்க முடியாமல் புறத்தோடியவர்கள் எல்லாம் இன்று மீண்டும் இந்த மண்ணில் சமூக விரோத கும்பல்களை இந்திய ராணுவத்தின் பாதுகாப்புடன் செய்வது என்பதை நம்மால் சகிக்க முடியாமல் உள்ளது. மிக மனவேதனையுடன் தான் இதை நாம் இந்திய ராணுவத்திடம் பகிரங்கமாக கூறுகின்றேன். இதே நேரம் நான் இறுதியாக ஒரு உண்மையை உங்களுக்கு, ஒரு தெளிவான விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்து மகாசமுத்திரத்தை பொறுத்தவரை இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசு, இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரை அமெரிக்க ராணுவம் கூட இந்திய ராணுவத்திற்கு முன்னால் எதிர்க்க முடியாது, இது எங்களுக்கு தெரியும். இந்திய ராணுவம் தான் சர்வ வல்லமையும் பொருந்திய ராணுவம். ஆனால் இந்திய ராணுவத்தை மக்கள் சக்தி முன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை இந்திய ராணுவம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே தலைவர் பிரபாகரன் டெல்லியில் இருந்தபோது 4 நாட்கள் இதே போன்ற மறியல் போராட்டம் இடம்பெற்றது. சர்வ வல்லமையும் பொருந்திய இந்திய ராணுவத்தால் இந்து மகாசமுத்திரத்தில் சர்வ வல்லமையும் பொருந்தியது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த சர்வ வல்லமையும் பொருந்திய இந்திய ராணுவத்தால் ஒரு அடிகூட எடுத்து வைக்க முடியவில்லை. ஏனெனில் மக்கள் முழுமையாக எழுச்சி அடைந்து போராடினால் எந்த நாட்டு ராணுவமும் எதிர்நிற்க முடியாது. வியட்நாமை பொறுத்தவரை வியட்நாமிய மக்கள் அமெரிக்க ராணுவத்துக்கு எதிராகவே விடுதலை போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டவர்கள். இந்த அடிப்படையில் நாமும் எம்மை பொறுத்தவரை நாமும் கூறுகின்றோம், எமது மக்கள் பரிபூர்ணமாக எழுச்சி அடைய வேண்டும். இன்று கூட அந்த நிலைமைகள் இல்லாதது எமக்கு வருத்தத்தை தருகின்றது, எமக்கு ஆறாத சோகத்தை தருகின்றது. அந்த நிலைமை தோற்றுவிக்கப்பட வேண்டும். நாம் நமது மக்கள் நாம் பரிபூர்ணமாக எழுச்சி அடைய வேண்டும். நமது அடிப்படை சுதந்திரங்கள், அடிப்படை உரிமைகளை பேணுவதற்காக நாம் எழுச்சி அடைய வேண்டும். இவ்வாறு எழுச்சி அடைந்து நாம் போராடினால் அந்த போராட்டத்திற்கு எவரும் மதிப்பளிக்கத்தான் கொடுக்க எவரும் மதிப்பளிக்கத்தான் வேண்டும். தலைவரும் முழுமையான போராட்டத்திற்கு தயாராக இருந்தால் நாம் நிச்சயமாக தமிழகத்தை அமைக்க முடியும். ஆனால் இன்று அந்த சூழ்நிலை இல்லாதது நமக்கு வேதனையின் வருத்தத்தையும் தருகின்றது. முழு மக்களும் இணைய வேண்டும் என்பதைத்தான் நாம் பகிரங்கமாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இன்று இந்த போராட்டத்தில் கூட இன்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றார்கள், ஆனால் வெளியே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த நிலைமை மாற்றி அமைக்கப்படுவதனூடாகத்தான் நாம் தமிழினத்தை அமைக்க முடியும். அன்று கூட நாம் கூறினோம், நாம் ஏன் ஆயுதத்தை கையளித்தோம் என்பதை பற்றி. நமது முழு மக்களும் இதனுடன் நின்றிருந்தால் நாம் ஆயுதத்தை கையளிக்க வேண்டிய நிலை கூட ஏற்பட்டிருக்கால் காலப்போக்கில் நாம் முழு மக்களையும் அணிதிரட்டுவோம் என்ற அசையாத நம்பிக்கை நமக்கு உள்ளது. நாம் முழு மக்களையும் அணிதிரட்டி இந்த புரட்சிகர போராட்டத்தில் தமிழகத்தை வென்றெடுப்போம் என்பது கூட அசைக்க முடியாத உண்மை. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை இந்திய ராணுவமும் இந்திய அரசும் இலங்கை அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான மக்கள் சக்தி ஒன்று திரண்டால் எவருமே எதுவுமே செய்ய முடியாது. நமது அடிப்படை சுதந்திரத்தை, நமது அடிப்படையான அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்க நாம் தான் போராட வேண்டும். இதற்கு வேறு யார் எனது சகோதரையும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்காதீர்கள். ஏனெனில் நாம் தான் நமது சுதந்திரத்தை உறுதிப்படுத்த முடியும். எனவேதான் நாம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம், நமது போராட்டம் தொடரத்தான் போகின்றது. இன்று இது ஒரு அடையாளம் அறிப்பு போராட்டம். இன்று அடையாளமாக நாம் அறிந்து காட்டியிருக்கின்றோம். இதை கூட நாம் மிக பாரிய அளவில் திட்டமிடவில்லை. மிக அடிப்படையாக சாதாரணமான மட்டத்தில் மக்களிடம் சொல்லி ஒரு அடையாள அறிப்பை புரிந்துள்ளோம். இதற்கு சரியான பதில்கள், தக்க பதில்கள் நமக்கு கிடைக்காவிட்டால் இன்று கூட நமக்கு முன் தோழர் பேசிய தோழர்கள் எல்லாம் உங்களுக்கு அடிப்படை நிலைமைகளை பற்றி எல்லாம் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். நாம் எதற்காக போராடுகின்றோம் என்பதை பற்றி எல்லாம் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். குறிப்பாக சிறையில் வாடும் இளைஞர்களை விடுவிப்பதாக ஒப்பந்தத்தில் இருக்கின்றது, அவசரகால திட்டம் நீக்குவதாக ஒப்பந்தத்தில் இருக்கின்றது. இது மட்டுமல்ல, இதை போன்ற எத்தனையோ அம்சங்கள் இருக்கின்றன, ஆனால் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. நாம் ஒப்பந்தத்தை நிராகரிக்கின்றோம், அதே நேரம் இவ்வாறான ஒரு அடிப்படை உரிமைகள் கூட மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றும் சிங்கள ராணுவம் இன அழிப்பை புரிந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நமது அடிப்படை உரிமைகள் எல்லாம் படிப்படியாக அசுக்கப்பட்டு நாம் நிரந்தர அடிமைகளாக ஆவதை நாம் விரும்பவில்லை. அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளோம். நமக்கு இதற்கு சரியான தக்க பதில்கள் கிடைக்காவிட்டால் நமது போராட்டம் நிச்சயம் தொடரும். நான் மிக தெளிவாக கூறுகின்றேன், காலப்போக்கில் நமக்கு இதற்காக சரியான பதில்கள் கிடைக்காவிட்டால் இந்திய ராணுவம் இங்கு நகர முடியாத சூழ்நிலை கூட தோன்றலாம். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் இதை ஒரு அடையாளமாகத்தான் செய்திருக்கின்றோம். காலப்போக்கில் இதற்குரிய சரியான தெளிவான பதில்கள் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அல்லாத சந்தர்ப்பத்தில் இங்கு நகர முடியாத ஒரு சூழ்நிலை கூட தோன்றலாம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உறுதியாக நான் உங்களுக்கு இந்த போராட்டத்தில் பங்கு பற்றிய அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ மக்கள் சகலருக்கும் இந்த ஒவ்வொரு முகாமை சுற்றியும் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த ஒவ்வொரு முகாமை சுற்றியும் நடத்திய போராட்டங்களுக்கு நாம் முதற்கண் தமிழ மக்களுக்கு நமது சிரத்தை காட்டுகின்றோம். அவர்களுடைய அயராத தியாகம் விடுதலை புலிகளின் தியாகத்திற்கு ஒப்பானது. இந்த இடத்தில் இத்தனை துணிவோடு இத்தனை ஆயுதங்களுக்கும் இத்தனை இரும்பு கம்பிகளின் முன்னாலும் இருப்பதற்கு ஒரு அசையாத மன உறுதி வேண்டும், மன துணி வேண்டும், தியாக உணர்வு வேண்டும். அந்த தியாக உணர்வு இந்த மக்களிடம் நிறைந்திருக்கின்றது. அதற்கு நாம் முதற்கண் நமது சிரத்தை தாக்குகின்றோம். அதற்கு நாம் நமது நன்றியையும் தெரிவிக்கின்றோம். இதை தொடர்ந்து தமிழ மக்கள் நம்முடன் இவ்வாறே ஒத்துழைத்து, இதுபோன்று அனைவரும் நம்முடன் ஒத்துழைத்து இந்த தமிழீழத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும்